الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين فيا عباد الله أوصيكم بتقوى الله يحذركم يوما عبوسا قمطريرا وقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين فاستجبنا له فكشفنا ما به من ضر وأعطيناه أهله ومثلهم معهم رحمة من عندنا وذكرى للعابدين صدق الله العلي العظيم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما يصيب المسلم من نصب ولا وقد ولا هم ولا حزن ولا عدن ولا غم حتى شوكة يساقوها إلا كفر الله به خطايا عن عائشة رضي الله عنها قالت إذا اشتكى المؤمن أخلف الله كما يخلف الكير خبث الحديد صدق رسول الله صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்ற அருளாளர் நிகரில் அன்புடையோன் இணையற்ற அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சகல சத்தியிலும் தன்னகத்தை பொய்ந்தவன் என்று உள்ளத்தால் ஒழுந்து நாவினா சாட்சியம் பகருகிறேன். அவனிலே வந்து தைநூறிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேர்லையும் அன்னவருடைய பரிசுத்தமான மணியமார் உத்தம சஹாபாக்கள் தயாம வருவரை மன்னருடைய அடிச்சுவல் எடுத்து நடக்கக்கூடிய ஹக்கான மூமிங்கள் முத்தத்தீங்கள் நல்லடியார்கள் சகலர் பேரலையும் அல்லாஹு தஆலா அவருடைய கிருபையும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றுமே உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவன் இறையில்லமா மசீதிலே ஏழைக்காகவே நீயத்தோடு வீற்றிடக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே நம்மவர்களை படைத்து நம்மின் மூலமாக அல்லாஹ் என்ன விடயங்கள் எதிர்பார்க்கிறானோ செய்யும் படியவே இருக்கிறானோ சதா அந்த நல்ல விடயங்களை செய்யக்கூடிய நல்ல மக்கள்களாகும். என்னென்ன கர்மங்கள் செய்யக்கூடாது தவிந்து நடக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதரும் புத்திமதியாம் எச்சரிக்கையாகவும் தவிந்திருக்கும்படி காட்ட இருக்கிறார்களோ அந்தந்த விடயங்களை தானே தன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய விடயத்தில் முதல் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா அல்லாஹை பயந்து கொள்வோமா? ஒரு அடியாண்டி உலக வாழ்க்கை, ஒரு அடியாண்டு அறுதி முடிவு. நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானுக்காக நின் அருப்பாக்கியங்களை தயாரித்து வைத்திருக்கிறானோ அந்த சகல பாக்கியங்களுக்கு மறுபதி உள்ள தீதேவிகளாக அல்லாஹ் நம்ம அவர்களின் குடும்பங்களை கபூல் செய்து கொள்வானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வையத்திலே கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து அதிலே சிறப்பான உன்னதனமான கௌரவமான சிறப்பு மிக்க படைப்பாக அல்லாஹ் மனிதர்களை படைத்து வைத்திருக்கிறான். அதிலும் மூமின்கள் முஸ்லிம்கள் வரும்போது அது ஒருபடி மேலாக அல்லாஹ் உயர்வானவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினர்கள் வரும்போது அவர்கள் ரொம்ப கௌரவம் மிக்கவர்கள், ஈருலகிலும் சிறப்பு மிக்கவர்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சுட்டிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் இவ்வாறு பிறந்துட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய தந்திருக்கக்கூடிய எண்ணில் அடங்க நியமத்துகளை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ரப்பல் ஆலமீன் கோடான கோடி நியமத்துகளை அறுக்குறைகளை நமக்கு தந்து வைத்திருக்கின்றான். சில நியமத்துகள் உலக வாழ்க்கையோடு முடிவடைந்து விடும், சில நியமத்துகள் தொடர்படியாக இருந்து கொண்டே இருக்கும். இப்படி பலவிதமான நியமத்துகளை நானும் நீங்களும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தந்த நியமத்துகளை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை யார் தேடிக் கொள்வார்களோ, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை யார் பெற்றுக் கொள்வார்களோ, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை யார் பெற்றுக் கொள்வார்களோ அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையிலே ஜெயசீலர்கள், வெற்றியாளர்கள். அதை கொன்று மாற்றமான முறையிலே தான் விரும்புகிற பிரகாரம் யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ இவ்வுலக வாழ்க்கையிலும் அவர்கள் நெருக்கடிகளை, கஷ்டங்களை, துன்பங்களை சந்திப்பார்கள். நாளை முடிவே இல்லாத ஆக்ராவுடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு நிம்மதியற்றதாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய கூற்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் கோடான கோடி நியமத்துகளை தந்திருக்கிறார். அதிலே ஆக உயர்வான ஒரு நியமத் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வது, சுகதேகியாக வாழ்வது, நோயற்ற வாழ்க்கையோடு வாழ்வது அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துகளிலே அரும்பெரு நியமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய அடியேனுடைய ஹொதுபாவிலே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதும், அதே போன்று ஒரு மனிதருக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் குர்ஆனும் ஹதீஸும் அதனுடையவர்களுக்கு என்ன கூறுகிறது, என்ன பரிகாரம் சொல்லி வைத்திருக்கின்றது,
சமுதாயம் என்று அவர்களை எவ்வாறு பார்த்துக் கொண்டிருக்கின்ற அது சம்பந்தமான ஒரு சிறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியம் என்ற இந்த பகுதியை ரொம்ப உயர்வாக பேசி இறக்குகிறார்கள். ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் ஒரு மனிதன் விரும்புவது ஆரோக்கியமானவனாக வாழ்வது, நோயற்ற வாழ்வோடு இருப்பது, குறைவான காலமாக வாழ்ந்தாலும் நோயற்று வாழ வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்ப்பது. ஒரு வயோதிபரை அணுகி கேட்டாலும் ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் வாழ்ந்தால் போதும் என்றுதான் கூறுவார்கள். வேளா வேலைக்கு உணவில்லாட்டி பரவாயில்லை, தனக்கு ஆரோக்கியம் தேவை என்பதை அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படியான நிலைமையிலே மனிதர் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்ப்பது ஆரோக்கியமாக சுகதேகியாக வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நேமத்தான் இரண்டு நேமத்தில் இருக்கின்றது, இரண்டு அல்லாஹ்வுடைய அருக்குறைகள் இருக்கின்றது, ஆனால் மஹ்பூபு ஃபீஹிமா கதீரும் மினன் நார், நிறைய மக்கள் அதுல பொடுபோக்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய அந்த அருள்பெரும் இரண்டு நியமத்துகளை கணக்கெடுக்காமல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அல்லாஹ்வுடைய அருள்பெரும் நியமத் என்பதையே பொருட்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமான மக்கள். சொல்லிவிட்டு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஸ்ஸிஹா வல் ஃபரா, ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியம், ஒரு மனிதன் நோயற்றவனாக வாழ்வது, நோய்கள் இன்று நிம்மதியாக வாழக்கூடிய ஆரோக்கியமான தன்மை, மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள் இது ரெண்டும் அருப்பெரும் நியமத் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரோக்கியம் என்பது ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து கிடைக்கூடிய பெரும் நியமத் என்பதை நாம் மறந்துவிடல் ஆகாது. கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் சில முக்கியமான விசாரணைகளை மேற்கொள்வான், ரப்புல் ஆலமீன் சில முக்கியமான விசாரணைகளை மேற்கொள்வான், அதிலே ஆரோக்கியமும் ஒன்று என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார்கள். கயாமத்துடைய நாளையிலே சில விசாரணைகள் நடைபெறும், அதிலே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நோய்க்கு முன்பதாக உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆரோக்கியம் இதை பற்றியும் அல்லாஹ் விசாரணை செய்வான் என்பதையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பழகிவிட்டோம், சமுதாயம் பழகிவிட்டார்கள், உயர் மட்டத்தில் உள்ளவர்கள், ஆரோக்கியமாக உள்ளவர்கள், படித்தவர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் சமுதாயத்தில் அந்தஸ்தும் கௌரவமும் உயர்வும். சில நேரம் ஒரு ஏழையாக வாழ்ந்து விட்டால், படிப்பறிவற்றவராக வாழ்ந்து விட்டால், கஷ்டமான ஒரு நிலைமையிலே வாழ்ந்து விட்டார், ஏன் நோயாளியாக வாழ்ந்து விட்டார், சமுதாயம் அவர்களை ஒரு கண் கொண்டுதான் பார்க்கின்றது, அவர்களை ஓரம் கட்டிதான் பார்க்கின்றது. நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை ஏழைகள், நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை நோயாளர்கள், அவருடைய நோய்களை குணப்படுத்த முடியாமல் எங்கே எங்கேயோ அவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பொறுத்திலிருந்துதான் அல்லாஹ் ஆரோக்கியத்தை வழங்குகிறார். எப்படி அல்லாஹ் ஆரோக்கியத்தை ஒரு நியமத்தை ஆக்கி வைத்திருக்கிறானோ அதே போன்றுதான் நோயும் ஒரு பத்தாரத்தான். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அவனுடைய பாவங்களை அழிப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மர்ல் முஃமின், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய், மூமினுக்கு ஏற்படக்கூடிய தலைவலியாக இருக்கலாம், ஒரு காய்ச்சலாக இருக்கலாம், தடுமலாக இருக்கலாம், ஒரு சிறிய நோயாக இருக்கலாம், பஷாரத்து நன்மாராயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆனால் இந்த சமுதாயம் பழகிவிட்டோம், சமுதாயம் பழக்கப்பட்டு விட்டார்கள், நோயற்றவர்கள், உயர் மட்டத்தில் உள்ளவர்கள், படித்தவர்கள், ஒரு மட்டத்தில் உள்ளவர்களோடு தான் எல்லா பழக்க வழக்கங்களும், ஆனால் இன்னும் பெரிய ஒரு சாரார் நோயுடையவர்களாக, கஷ்டமுடையவர்களாக, துன்பமுடையவர்களாக, துயரமுடையவர்களாக பெரிய ஒரு சாரார் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் ஒரு கொடைக்கு கொண்டு வருவதற்காக வேண்டிய அரும் பெரும் பாடுபட்டிருக்கிறார்கள். சாரர்களும் ஒன்று என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சமயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுவியிருக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கின்றதோ நோயும் ரப்புடைய புறத்திலிருந்து வந்ததுதான். நபிமார்கள் நோயை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில நபிமார்களுக்கு அல்லாஹ் பல வருட கால நோய்களை கொடுத்திருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு நோயை கொடுப்பது தண்டனைக்கல்ல, ஒரு மனிதன் நோயாளி ஆகுவது, சில நோய்கள் பீடிக்கப்படுவது தண்டனைக்காக வேண்டி அல்ல, படிப்பினைக்காக வேண்டி, இப்ரத்தன் அவர் உணர்வதற்காக வேண்டி, அவருக்கு ஒரு நன்மாராயத்துக்காக வேண்டி, அருளுக்காக வேண்டி, அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் சம்பந்தமான சொல்லப்பட்ட ஹதீஸிலே உலமாக்க விளங்கப்படுத்துகிறார்கள். ஒரு நோயாளிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய பாக்கியங்களை கொடுக்கின்றார். ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றால் அல்லாஹ் நிறைய பாக்கியங்களை கொடுக்கிறார். அலிரி சாபினி ரஹ்மூல்லா அவர்கள் தன்னுடைய ஒரு கிதாபை எழுதுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு நோய்வாய்ப்பட்டுவிட்டால் அல்லாஹ் அவனுடைய கிருபை கொண்டு அவனை சேர்த்துக் கொள்கிறார், அல்லாஹ் அவன் அருப்பார்வை கொண்டு அவனை அவரோடு இணைத்துக் கொள்கிறார், அப்புல்லாலவின் அவனுடைய கிருபை முதலாவது அவருக்கு நாடுகிறான் என்ற கருத்தை சொல்லிவிட்டு கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து வருகிறார். ஒரு உண்மையான ஒரு நோயாளி கஷ்டப்படக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். நோயாளியுடைய துஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அங்கீகரிக்கின்றார். நோயாளி கஷ்டப்படும் காலம் எல்லாம் மலாயிக்கா மார்கள் அவருடைய அருளுக்காக அவனை துவா செய்கிறார்கள். மலாயிக்கா அவருடைய ரஹ்மத்தை அவர் உருவாங்கப்படுகிறார். மலாயிக்கா மார்கள் அவருடைய கிருபைக்காக அவனை துவா செய்கிறார் என்று சொல்லிவிட்டு அவருடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏற்றுக்கொள்கிறான். எப்படி அவர் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காலத்தில் எப்படி நல்லமல்கள் செய்தாரோ அதே போன்று நோயாளியாக இருக்கும் போது அதனுடைய கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வழங்குகிறான் என்று உலமாக்கள் கிதாபில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் சஹாபாக்கள் ஏன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய சஹாபாக்களுடைய காலங்களை கடைசி காலங்களிலே தன்னுடைய மரண தருவாய் எட்டக்கூடிய காலத்தில் ஒரு வார காலம் நோய்வாய்ப்பட்டார்கள். நோயிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்துடைய தொழுகையை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பல வருடங்கள் மயங்கி விழுந்து கஷ்டப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிறைய நபிமார்கள் குர்ஆனிலே கூறப்படுகின்ற நிறைய நபிமார்கள் நோயினால் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். நோய் என்று வந்துவிட்டாலே ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்தப்படும். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சுமார் 18 வருடங்கள் தஃப்ஸீருடைய உலமாக்கள் கூறுகிறார்கள், சுமார் 18 வருடங்கள் நோயினால் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் அத்தனை வருடங்களும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான குஃப்ரியத்தான மோசமான வார்த்தைகள் எதுவுமே பேசவில்லை. யா அல்லாஹ் இன்னி மஸ்தனி உள்ளூர் வாழ்ந்தார் ரஹமுர் ராஹிமி, யா அல்லாஹ் எனக்கு இப்படியான ஒரு நோயை தந்திருக்கிறாய், கஷ்டத்தை தந்திருக்கிறாய், ஆனால் நீ ரஹ்மான் இறக்க முடியவன், நீயே கிருபை செய்வாயா என்று பொறுமையோடு இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான் அவர்கள் பொறுமையை காத்தார்கள், பொறுமையோடு இருந்தார்கள், தனக்கு கிடைக்கப்பட்ட நோயில் இருந்தும் பொறுமையோடு இருந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் பொறுமையை காத்ததின் காரணமாக நாம் எதை அவரிடத்திலிருந்து எடுத்தோமோ வாத்தையினாகும், எதை நாங்கள் அவற்றிலிருந்து நோயின் மூலமாக பறித்தோமோ அதை மீண்டும் அவர்களுக்கு நாம் வழங்கினோம். ரஹ்மத்தன் ஆபிதீன் நல்லடியார்களுக்கு இறைச்சம் உள்ளவர்களுக்கு இது போன்ற விடயங்களை தான் நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறி வைத்திருக்கிறார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளுக்கு நன்மாராயின் சொல்லி இருக்கிறார்கள். குர்ஆன் நோயுடைய விஷயத்தை இவ்வாறு பேசுகின்றது. ஹதீஸே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுடையவர்களுக்கு நிறைய நன்மாராய் சொல்லி இருக்கிறார்கள், அருளுக்கு ஆவேண்டி துவா செய்திருக்கிறார்கள். நோயுடையவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்குட்பட்டவர்கள், நோயுடையவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபைக்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோயின் துன்பமும் அவருக்கு ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்குகிறான், அவரை அல்லாஹ்வுடைய அருளுக்குட்பட்டவர்கள் அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமும் துன்பமும் துயரமும் நோய் கஷ்டம் அது ஒரு தலைவலியாக இருக்கலாம், தன்னுடைய காலில் குத்தக்கூடிய ஒரு முள்ளாக இருக்கலாம், அதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதனூடாக கஃபர் அல்லாஹ் பிஹி ஹதாயா அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். திருமதியிலே வரக்கூடிய ஒரு ரிவாய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மூமினுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால் ஒரு துரு பிடித்த இரும்புழு அந்த துருவை எப்படி அகற்றிவிட முடியுமோ அதற்குண்டான ஒவ்வொரு பொருள்களை போட்டு எவ்வாறு அவைகளை அகற்ற முடியுமோ அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மூமினுடைய நோயின் மூலமாக அவருடைய பாவங்களை அழித்து விடுகிறார், தூய்மையாக்கி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். உம்மு ஸாயிப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறுகிறார், யா ரசூலுல்லாஹ், நோயினால் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் யா ரசூலுல்லாஹ், அதற்குண்டான பரிகாரம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உங்களுடைய பாவங்களை நோயினூடாக போக்கி விடுகிறார், நீங்கள் பொறுமையா இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். அபிஷிரு ஃபைன் மர்லில் மூமின், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய் துன்பமும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நன்மாராயமாக ஆக்கி வைத்திருக்கிறான், அதனோட அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்று பிறகு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். நபி அவர் ஒரு நாள் ஒரு மஜ்லிஸில் வேட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு மஜ்லிஸில் வேட்டிருக்கிறார்கள். ஒரு கருத்தினர் ஒரு பெண் நபியுடைய மஜ்லிஸுக்கு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதோ வரக்கூடிய இந்த பெண் சொர்க்கத்துடைய பெண்,
என்னுடைய துவாவின் ஊடாக சொர்க்கத்தை பெற்றுக் கொண்ட பெண். அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு ஒரு நோயை கொடுத்திருந்தார், வலிப்பு நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் அல்லாஹ் சுபஹானஹு இந்த பெண்ணுக்கு கொடுத்திருந்தார். அந்த நோய் வந்துவிட்டால் இந்த பெண் மயங்கி கீழே விழுந்து விடுவார், அதனூடாக அவருடைய அவுரத்துகள் வெளியாகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். இந்த பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு இவ்வாறான ஒரு நோய் இருக்கின்றது, துவா செய்யும் யா ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்திலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்ணே, இரண்டு விதமான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கின்றது. ஒன்று, இந்த நோயோடு பொறுமையோடு இருந்து விட்டால், இந்த நோயோடு நீங்கள் பொறுமையாக இருந்து விட்டால் வழக்கில் சென்னா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவார். இல்லாவிட்டால் சொல்லுங்கள், நான் துவா கேட்கிறேன், அல்லாஹ் இந்த நோயை விட்டு உங்களுக்கு நிவாரணத்தை ஏற்படுத்தி விடுவார். இனியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறுகிறார், யா ரசூலுல்லாஹ், நான் இந்த நோயோடு இருந்து மரணித்து விடுகிறேன், ஆனால் ஒன்றை மாத்திரம் அல்லாஹ்வே துவாக இறங்கி பெற்று தாருங்கள், நோயுட்டு நான் மயங்கி கீழே விழுந்து விட்டால் என்னுடைய அவுரத்துகள் வெளியே தெரிந்திராத வண்ணம் அல்லாஹ்வே துவா கேட்டுத்தாருங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே ஹபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பிரகாரம் துவா கேட்டார்கள். இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ இவர் சொர்க்கத்துடைய பெண்மணி. அநியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுடையவர்களுக்கு, நோயோடு வாழக்கூடியவர்களுக்கு நிறைய நன்மாரையும் சொல்லியிருக்கிறார்கள். அருளுக்காவலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருக்கிறார்கள். சமுதாயம் நோயுடையவர்களை ஒரு கண் கொண்டு பார்க்கின்றது, ஒதுக்கி விடுகின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுடையவர்களை தன்னோடு இருக்கி நபி அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு அந்தஸ்து என்ன தெரியுமா? அவர் சுகதேகியாக இருக்கும் போது, நோயற்ற சுகதேகியாக வாழும் போது எவ்வளவு அமல்கள் செய்தாரோ அதே அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர் அந்த அமலை இஹ்லாஸோடு செய்திருந்தால் நோய் வாய்ப்பட்ட காலத்திலே அதே போன்று நன்மை செய்த கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்குகிறான் என்ற கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மாமின் அஹதி அம்ரு இல்லா கதபல்லாஹு லஹு மிஸ்லமா கான யஹ்மல் வ ஹுவ ஸஹீஹ் ரவாஹு திர்மிதி வ ஹாகிம். ஒரு நோய், ஒரு சுகதேகியாக வாழும் போது என்ன அமல்கள் செய்தாரோ அதே அமலுடைய கூலியை ஒரு உண்மையான நோயாளிக்கும் வழங்கப்படும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி வைத்திருக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய் என்பதும் அல்லாஹ்வுடைய புறத்துக்கு வரக்கூடியது. அல்லாஹ் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்குண்டான கூலிகளை வழங்குகின்றான். இஸ்லாத்துடைய பார்வையிலே ஒரு நோயாளி நடந்து கொள்ளக்கூடிய முறைமைகளையும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கின்றது. ஒருவருக்கு ஒரு நோய் பீடித்து விட்டால் அவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இதையும் இஸ்லாம் வழிகாட்டி வைத்திருக்கின்றது. உலமாக்கள் கூறுகிறார்கள், நோயாளி இடத்திலே கட்டாயம் ஆறு விதமான பண்புகள் இருக்க வேண்டும். ஒரு நோயாளி இடத்திலே கட்டாயம் ஆறு விதமான பண்புகள் இருந்தே ஆக வேண்டும். முதலாவது உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஒரு நோயாளி பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு நோயாளி பொறுமையாக இருக்க வேண்டும். தனக்கு ஏற்பட்ட நோயை எல்லாம் எல்லா இடத்திலும் சொல்லி தெரியக்கூடாது. ஒரு நோயாளி இடத்திலே பொறுமையுடைய தன்மை ஆக பிரதானம். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருடங்கள் தனக்கு ஏற்பட்ட துன்பத்திலே எவ்வாறு பொறுமையை காத்தார்களோ ஒரு உண்மையான நோயாளி இடத்திலேயும் இந்த பொறுமை தேவை என்பதை உலமாக்கள் சொல்லி வைத்திருக்கிறார். இரண்டாவது, தன்னுடைய நோய்களை பிறரிடத்திலே சொல்லி தெரியக்கூடாது. எனக்கு இப்படி ஒரு அவலமே, எனக்கா இப்படி நடக்க வேணும், எல்லாருக்கு தெரியாதா, எனக்கா இந்த நோயை தர வேணுமே, நானே கஷ்டப்படுகிறேனே, எனக்கு இந்த நோயை தந்திருக்கிறாரு, வீட்டுல இத்தனை பேர் நோயாளியா இருக்கிறாங்க, எனக்கு இந்த நோயை தர வேணுமா என்றெல்லாம் தீய வார்த்தைகளை பேசி பிறரிடத்திலே சொல்லி தெரியக்கூடாது. குஃப்ருடைய வார்த்தைகள் வெளியாக கூடாது, குஃப்ருடைய வார்த்தைகள் வெளியாக கூடாது. நிறைய சந்தர்ப்பங்களில் பலர்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதுதான் இதெல்லாம் பேசிவிட்டு சில டைம்ல சில வார்த்தைகளை பேசி விடுவார்கள், நவுது பில்லா, குஃப்ருடைய வார்த்தை ஆகிவிடும். ஒரு நோயாளி இடத்துல வரக்கூடாத பண்புகள், குஃப்ருடைய வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே நாலாவது உலமாக்கள் கூறுவார்கள், ஒரு நோயாளி ஜிக்ரு துவாவோடு தன்னுடைய காலங்களை கழிக்க வேண்டும். ஒரு நோயாளி இடத்துல ஜிக்ருடைய பண்புகள் இருக்க வேண்டும். ஜிக்ரு துவாக்களோடு சில சில சந்தர்ப்பங்கள்ல பலருடைய வீடுகளில் சில நோயாளிகள் இருப்பார்கள், படுக்கையோடு அவர்கள் ஏசுக்காக சில டிவிகளும் அமைத்து கொடுத்து விடுவார்கள், ரிமோடையும் அவருடைய கையிலையும் கொடுத்து விடுவார்கள். நோயாளிகள் அதை பார்த்துக்கொண்டே அவருடைய காலங்களை கழிக்க வேண்டியதுதான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் கூறி வைத்திருக்கிறார்கள், நோயால் எடுத்து இருக்க வேண்டிய ஆக பிரதானமான விடையும் ஜிக்ரு துவாவோடு தன்னுடைய காலங்களை கழிக்க வேண்டும். சில பயங்கரமான நோய்களை பிடிக்கப்பட்டவர்கள் அவர்கள் கரை சேர்வது கஷ்டம் என்று வந்தக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வழிகாட்டுதல் கட்டாயம் செய்யப்பட வேண்டும். ஐந்தாவது, உலமாக்கள் கூறுகிறார்கள், நோயாளிகள் பாவத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது, நோயாளிகள் பாவத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது. ஆறாவது, குறிப்பாக சொல்கிறார்கள், நோயாளிகளாக இருந்தாலும் தொழுகையுடைய பழக்கம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். நோயாளிகளாக இருந்தாலும் தொழுகையுடைய பழக்கம் அவர்கள் இருக்க வேண்டும் என்றதே உலமாக்கள் சொல்லி வைத்திருக்கிறார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது. நோய் ஏற்பட்டவர்கள், நோயிலே பீடிக்கப்பட்டவர்கள் கட்டாயம் இந்த பகுதியிலே கவனம் செலுத்தப்பட வேண்டும். வீட்டில் ஒரு நோயாளி இருக்கிறாரா, இந்த பகுதியிலே கட்டாயம் கவனம் செலுத்தப்பட வேண்டும். பாவங்கள் ஈடுபட்டு விடாத வண்ணம் அவர் முடியுமான திக்ரு தொழுகையோடு குர்ஆனோடு இடப்பக்கம் அவர்களை கவனம் செலுத்த விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்போடு அவரை நெருக்கமாக்கி விட வேண்டும். எப்பொழுது அந்த நிலையை உருவாக்கி விட்டால் ஆரோக்கியமான காலங்கள் எப்படி நல்ல முறையில் செய்தாரோ அதனுடைய கூலிகளை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார். தொழுகையுடைய விஷயங்கள் வழிகாட்டப்பட வேண்டும். கை நின்று தொழ முடியாதா, உட்கார்ந்து தொழக்கூடிய வழிகாட்டுதலை செய்யப்பட வேண்டும். உட்கார்ந்து தொழ கஷ்டமா, சைக்கிளின் மூலமாக எத்தனையோ வழிகாட்டுதல் இருக்கின்றது, அதனுடைய வழிகாட்டுதல் கட்டாயம் அவருக்கு செய்யப்பட வேண்டும். இந்த பகுதியில் கட்டாய நோயாளிகளுடைய விஜயத்திலே கவனிக்கப்பட வேண்டும் என்பதை உளமாக்கள் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு பகுதி பேசுகிறார்கள். நோயாளிகளுடைய நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் பெரிய ஒரு இபாதத்தாக உளமாக்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரதானமான ஹதீஸ் ஊதுல் மரீத், நோயாளிகள் அடிக்கடி போய் சந்தியுங்கள், நோயாளிகளுடைய நலன்களை விசாரியுங்கள், அவருடைய தேவைகளை பூர்த்தி ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு மூமினுக்கு பிற மூமின் மீது செலுத்த வேண்டிய கடமைகள்ல கட்டாயமான ஒரு கடமை தான் நோயாளியுடைய நலம் விசாரிப்பது. எத்தனை நம்முடைய சமுதாயத்திலே நோயாளிகள் கேப்பார் பாப்பார் இல்லாமல் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எத்தனை நோயாளிகள் வேளா வேலைக்கு மறந்திருந்த முடியாமல் தன்னுடைய சுய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். வைத்திய சாலைகளை சென்று பார்த்தால் விளங்கும் எவ்வளவு நோயாளிகள் எங்கெங்கிருந்தெல்லாம் வந்து இறக்குகிறார்கள். யாருமே இல்லாமல் அவதிப்படக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான இபாதத்தாகத்தான் நோயாளிகளை நலம் விசாரிக்கக்கூடிய பகுதியை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஊதுல் மரி மொத்தமிழ் ஜனாயு சதுக்கர்கள் மௌத்தா இரண்டு பிரதானமான விடயங்களை கூறினார்கள். நோயாளிகளை நலம் விசாரியுங்கள், ஜனாதாக்களை பின்தொடருங்கள், உங்களுடைய மௌத்தை ஞாபகப்படுத்தும், நல்ல மௌத்தை பெற்று தரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோயாளியுடைய விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் அக்கறை காட்டியிருக்கிறார்கள், அவருடைய தேவைகளை பூர்த்தி ஆக்கியிருக்கிறார்கள், கஷ்டங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்முடைய சமுதாயத்தில் உள்ள நோயாளிகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகள் குடும்பம் சகிதம் சென்று அவர்களை பார்த்து அவர்களுக்காக வேண்டிய ஆறுதல் வார்த்தையை கூறி அவருடைய துவாக்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரு நோயாளியுடைய துவா சிறையில்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக அபிவாரம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முஸ்தஜாபு தாவா, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாக்களே ஒரு நோயாளிய துவாவை நபி அவர்கள் அடக்கி இருக்கிறார்கள். ஆகவே குழு ஒரு நோயாளி இடத்துல சென்று அவருடைய துவாக்கு பாத்திரமானவர்களை எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும், எங்களால் முடியுமான உதவிகளை உத்தாசைகளை நல்ல வார்த்தைகளோடு சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியுடைய தலைமாட்டிலே அமர்ந்து நிறைய நல்ல விடயங்களை கூறுவார்கள், அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறுவார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருந்த ரொம்ப உயர்வான ஒரு பண்பாக இருந்தது. நபி அவர்கள் கூறினார்கள், மன்னாத மரியலன் காணப்பிய உருப்பத்தில் யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறாரோ அவர் சொர்க்கத்துடைய வாசலில் நுழைந்து கொண்டு விட்டார், சொர்க்கத்துடைய அறையிலே நுழைந்து விட்டார். அத்தா இறங்கி அவர் திரும்பி வரும் வரைக்கும் சொர்க்கத்துடைய அறையிலே அவர் நுழைந்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி இருக்கிறார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோயாளிகளை நலம் விசாரிப்பது, நோயாளிகளுடைய கஷ்டங்களை பங்கு கொள்வது, அவருடைய தேவைகளை பூர்த்தியாக்குவது இருக்கின்றது அல்லவா, ரொம்ப உயர்வான ஒரு இபாதத், ரொம்ப உயர்வான இபாதத். சில சஹாபாக்கள் போட்டிட்டு இந்த அமல்களை செய்தார்கள், சில சஹாபாக்கள் போட்டிட்டு இந்த அமலை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஜ்லிஸில் வீடு இருக்கும் போது நபி அவர்கள் கேட்டார்கள், இன்றைய தினம் நோம்பாளியாக இந்த மஜ்லிஸிலே யார் இருக்கின்றது? உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை உயர்த்தி, நான் யா ரசூலுல்லாஹ், நான் நோம்பாளியாக இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். இரண்டாம் நபி அவர்கள் கேட்டார்கள், இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார்? இரண்டாவது தடவையும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை உயர்த்தி, நான் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். மூன்றாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இன்றைய தினம் ஜனாதாவை பின்தொடர்ந்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? நான் யார சொல்ல? மூன்றாவது விடத்தும் அபூபக்கர் அல்லாஹ் கையை உயர்த்தினார்கள். நாலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இன்றைய தினம் நோயாளிகளை நலம் விசாரித்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அல்ஹம்துலில்லா, நாலாவது தடவையும் அபூபக்கர் அல்லாஹ் அவர்கள் கையை உயர்த்தி, நான் யார சொல்லா என்று கூறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு நாளையிலே இந்த நாலு விடயங்களும் யார் ஒரே நாளையிலே செய்வார்களோ அவர் தஹ்ரல் ஜன்னா சொர்க்கத்துக்கு நுழைந்து விடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயன் சொல்லி வைத்திருக்கிறார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
சில சமயங்கள் பெரிய மலை போன்ற இபாதத்துகள் செய்வோம், அதுல சில குறைபாடுகள் இருக்கலாம். சில சின்ன விடயங்கள், சின்ன இபாதத்துகள் அல்லாஹ் சொர்க்கத்துக்கே கொண்டு போய் சேர்க்க அவைகள் காரணமா அமைந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியுடைய தலைமாட்டில் அமைந்து விட்டால் கூறுவார்கள், அத்தல்லல்லாஹ் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் யஸ்மி, அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவர், அல்லாஹ் உங்களோட நோயை குணப்படுத்தட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தரட்டும், அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதலை தரட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயன் சொல்லுவார்கள். ஆறுதல் வார்த்தைகளை கூறுவார்கள், நிம்மதியான வார்த்தைகளை கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தௌராக்கள் ஒவ்வொரு நாளும் பல இடங்களுக்கு செல்வார்கள். அதிலே பிரத்யோகமாக நபியோட தன்னுடைய மணியமாருடைய பகுதிக்கு செல்வது போன்று யார் நோயாளிகள் இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தப்பட்டு அவரிடத்திலே சென்று அவருடைய நோயை நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு பழக்கமும் ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்திருக்கின்றது. அதீசுடைய கிதாபுகளை பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளுக்கு தன்னுடைய மஜ்லிஸில் முக்கியமான இடங்களை கொடுப்பார்கள், அவர்களை முன்னால் எடுத்து அரவணைத்துக் கொள்வார்கள், அவருடைய நோயாளிகள் என்று சமுதாயத்தில் ஒதுக்கப்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் அவ்வப்போது உணர்வு ஊட்டுவார்கள். அருமையான அல்லாஹ் நல்லது, நோய் என்பது முல்லாடைய குடத்திலே வரக்கூடியது, அதுக்குள்ள வழிகாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முரகாரம் செய்யும் போது அல்லாஹ் நிறைய கயிர்களை கிருபைகளை வரக்கத்தில் அல்லாஹ் ஆனால் வைத்திருக்கிறார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோய் என்பது உலகத்திலே தான், கஷ்டங்கள் துன்பங்கள் என்பது உலகத்திலே தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சொர்க்கத்துடைய வாழ்க்கையிலே நோய் என்பதே கிடையாது, எக்காலமும் அவர் சுகதேவியாக ஆரோக்கியமான ஒரு வாழ முடியும் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி வைத்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய அடியனுடைய குத்பாவுடைய சாரம்சம், அல்லாஹ் உலகத்திலே பல விதமான நியமத்தை தந்திருக்கிறான், அதிலே ரொம்ப உயர்வான ஒரு நியமத்து தான் ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய ஆரோக்கியமும், ஒரு மனிதன் பெற்றிருக்கக்கூடிய ஆரோக்கியம் அதுக்கு சுக்குர் செய்ய வேண்டும், நன்றி கடன் செய்யப்பட வேண்டும் என்றதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டுவிட்டால் அவன் நடந்து கொள்ளக்கூடிய முறைமை நாம் சொல்லி தந்திருக்கின்றது. ஆக பிரதானம் ஒரு நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய சிந்தனைகள் திருப்பிக் கொள்ள வேண்டும். பல வருடங்கள் நோயில இருப்பார்கள், அவர் ஒரு சஜதா கூட செய்ய முடியாமல் இருப்பார்கள், ஒரு சிக்குர் கூட முடிந்திருக்க மாட்டார்கள். சுகதேகியா உள்ளவர்கள் தான் அதுக்கு குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். கண்ணியமானவர்களே, ஆக எங்களுக்கு கீழே நோயாளிகள் இருக்கிறார்களா, எங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கிறார்களா, அதை ஒரு பாக்கியமாக எடுத்துக்கொள்வோம். இப்ப ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நோயிலே பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார்களோ அந்த பொருத்தத்துக்குரியவர்களாக எங்களுடைய நோயாளிகளை நாம் ஆக்கிக் கொள்வோம். நோயாளிகள் சமுதாயத்திலே ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, அவர்களும் சமுதாயத்தில் உள்வாங்கப்படக்கூடியவர்கள், அவருக்குமான அசுகளும் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றதை உணர்ந்து கொள்வோம். அதே போன்று சமுதாயத்தில் உள்ள நோயாளிகள் அவருடைய நலன்கள் விசாரிக்கப்பட வேண்டும், அவருடைய கஷ்ட துன்பங்கள் போக்கப்பட வேண்டும், அதற்கான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். மத்தியின் ஊடாக, நிறுவனங்களின் ஊடாக நோயாளிகள் இருந்தால் இனம் காணப்பட வேண்டும். எத்தனையோ நோயாளிகள், எத்தனையோ நோயான ஆளுநர்கள், எத்தனையோ வயது மூத்தவர்கள், தொண்டு செய்தவர்கள், சமுதாயத்திலே நிறைய மூத்தவர்கள், சமுதாயத்துக்கான பாடுபட்டவர்கள் எவ்வளவு எவ்வளவு பேர் நோயாளிகளாக இருக்கிறார்கள். எங்களோட குழந்தைகள் சகையில நாம் சென்று எங்களோட குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இப்படிதான் நோயாளிகளை கட்டாயம் நாம் நலம் விசாரிக்க வேண்டும், நோயாளிகளை போய் சந்திக்க வேண்டும், நோயாளிகளை பார்க்க வேண்டும். சில சமயங்களில் எங்களுடைய நட்பு தொடர்பு எல்லாம் அவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கும் போது இருக்கும், அவர்கள் நோயாளி ஆகிவிட்டார், ஒரு நிலைமைக்கு ஆகிவிட்டார், அவர் பக்கமே நாங்கள் ஏறிட்டு பார்ப்பதும் கிடையாது. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ஆரோக்கியமான நிலைமையிலே நல்ல நிலைமையில எப்படி அவரோடு இருந்தோமோ, அவர் நோய்வாய்ப்பட்டாலும் எங்கள் உதவிக்கரங்கள் அவருக்கு இருக்க வேண்டும். சமுதாயத்தில் எத்தனை நலன் விரும்பி வளர்க்கிறார்கள், நோயாளிகள் நோயாளிகள் இனம் தந்து அவர்களுக்கான உதவி செய்யக்கூடியவர்கள், அவருடைய தேவைகளை பூர்த்தியாக்கூடியவர்கள். சில நோய்கள் பெரிய பாரதரமான நோய்கள் இருக்கின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தகன நோய்களுக்கு ஷிஃபாயை வைத்திருக்கிறார், அதுக்குண்டான வழிகாட்டு கட்டாயம் செய்யப்பட வேண்டும். நோயாளிகள் இனம் காணப்பட்டு அவருடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்பட வேண்டும். இதனோட அல்லாஹ் நிறைய கயிர்கள் வைத்திருக்கிறான், அவருடைய துவாக்குரியவர்கள் ஆகிவிடலாம். சில நேரம் ஒரு நோயாளி நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவியாக இருக்கலாம், ஒரு கவலம் உணவாக இருக்கலாம், ஒரு பெக்கட் பிஸ்கட்டாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, இதை கொடுப்பதனூடாக அவர் மனதார துவா கேட்டு விட்டால் பல வருடங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அந்த ஒரு துவா போதும். கண்ணியமானவர்களே, நோயாளிகளுடைய துவா எந்த திரையும் இல்லாமல் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வார். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்வது போன்று ஒரு நோயாளி தன்னை நலம் விசாரிப்பவர்களுக்காக வேண்டி தன்னோடு உள்ளவர்களுக்காக கேட்கக்கூடிய துவா என்பதை மறந்துவிடக் கூடாது. நோயாளிகள் பாவங்கள் ஈடுபடாத வண்ணம் அவருக்கு நல்வழிகாட்டு செய்யப்பட வேண்டும். அவருடைய தேவைகள் எது என்பதை இனம் கண்டு தேவைகளை பூர்த்தியாக்க வேண்டும். சில உதவிகள் நாம் மறைமுகமாக எங்களால் முடியுமான இந்த உதவிகள் கட்டாயம் செய்யப்பட வேண்டும். இதனூடாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறான அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று கண்ணியமான வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்ம
மற்றவர்களை நம் குடும்பங்களை கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எனக்கு கற்றுத்தந்த ஆசாமாருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், நீ தந்த நியமத், ஆரோக்கியம் என்ற நியமத், அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக என்னை கபூல் செய்து கொள்வாயாக. நோயற்ற சுகமான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். நம்முடைய சமுதாயத்தில் யார் யாரெல்லாம் நோயினால் கஷ்டப்படுகிறாரோ அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நல்லுள்ளம் படைத்தவர்களை என்னை கபூல் செய்து கொள்வாயாக. துன்யாவிலும் ஆகிறதிலும் நம் அனைவருக்கும் மீறி தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னை சந்திக்கக்கூடிய நாளே உயர்ந்த கண்ணியமான சிறந்த நாளாக என் அனைவருக்கும் வாக்கி தந்தல் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். வாஹ்ரதவ அல்ஹம்துலில்லாஹ்.